அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மே மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கை அமைச்சர்கள் 4 பேர் பதவி விலகியிருப்பது குறித்த செய்திகள், புங்குடுதீவு மாணவி கொலை தொடர்பான போராட்டங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் தீவிரம் அடைந்து வருவது குறித்த தகவல்கள்,
இது தனிப்பட்ட அந்த ஒரு பிள்ளையாண்டு இல்லாம இத்தனையோ பிள்ளைகளுக்கு நடந்துருக்கு, வெளியில தெரியாம இருந்தோன்றிருக்குது.
ரொம்ப சட்டங்களா தான் இப்ப எல்லாமே இருக்குது, ஆனா அது வந்து நடைமுறையில் இருக்கவளும்.
இஸ்லாமிய அரச தீவிரவாதிகளின் துப்பாக்கி நிழலில் சிக்கியிருக்கின்ற பல்மைரா நகரின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்த குறிப்பு, பிறகு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கின்ற செயற்பாட்டாளர் டிராபிக் ராமசாமி,
குமாரசாமி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தவறு, அதுல பல குளறுபடிகள் இருக்கிறது. 2 கோடி கொஞ்சம் எடுத்தா பரவாயில்லன்னு அவர் ஜட்மெண்ட்ல எழுதுறாரு. ஏதோ ஒரு ஜட்மெண்ட் குறிச்சு இது வந்து ஒரு முன்னுதாரணம், என்கரேஜ் பண்ற மாதிரி அதெல்லாம் பண்ணா கேஸ் போட்டிருக்க.
ஆகியவையும் இன்ன பிற தகவல்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஆசிய கடற்பகுதியில் குடியேறிகளால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து அடுத்த வாரம் தாய்லாந்தில் கூட்டப்பட்டுள்ள அவசர கூட்டத்தில் மியான்மரும் கலந்து கொள்ளும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். ராஜதந்திர அழுத்தங்களையும் மீறி அந்த பேச்சுவார்த்தைகளில் மியான்மர் கலந்து கொள்வது குறித்து முன்னர் சந்தேகங்கள் எழுந்திருந்தன. தற்பொழுது நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் குடியேறிகளில் பெரும்பாலானவர்கள் மியான்மரிலிருந்து வெளியேறும் ரோஹிஞ்சா முஸ்லிம்களாவர். அவர்கள் உள்நாட்டில் குடிமக்களாக அங்கீகரிக்கப்படுவது இல்லை. படகுகள் மூலம் வருபவர்களை ஏற்றுக்கொள்வது இல்லை என்று மலேசியா முடிவெடுத்திருந்தாலும் தத்தளிப்பவர்களை மீட்க தாங்கள் இப்பொழுது முயன்று வருவதாக மலேசியா கூறுகிறது. இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவின் வெளியுறவு அமைச்சர்களும் மூத்த அமெரிக்க ராஜதந்திரி ஒருவரும் மியான்மரில் கூடியுள்ளார்கள்.
பிரிட்டனில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட புதிய சட்ட வரைவை பிரதமர் டேவிட் கேமரன் வெளியிட்டுள்ளார். பிரிட்டனின் சட்ட நடைமுறைகளில் இருக்கும் ஓட்டைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது அங்கீகரிக்கப்படாத குடியேறிகளுக்கு மிகவும் சுலபமாக இருப்பதாக டேவிட் கேமரன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக பணிபுரிவது தற்போது சிவில் குற்றமாக இருக்கிறது. அதை கிரிமினல் குற்றமாக்கும் விதமாக புதிய சட்டத்தில் அவர் பரிந்துரை செய்திருக்கிறார். இப்படி சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களின் சம்பள பணத்தை காவலர்கள் பறிமுதல் செய்யவும் இந்த புதிய சட்டம் வழிவகுக்கிறது. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பிரிட்டனுக்கு வந்துள்ளவர்களுக்கான அரசின் நலத்திட்ட உதவிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் அவர்களின் எண்ணிக்கையை குறைக்க முயலப்போவதாக பிரதமர் டேவிட் கேமரன் தெரிவித்துள்ளார்.
பெரும்பாலான வளர்ந்த நாடுகளில் ஏழை மற்றும் செல்வந்தர்களுக்கு இடையேயான இடைவெளி கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது ஒரு ஆய்வறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளது.
It's not just income that we're seeing being very concentrated. You look at wealth itself, capital, and you find that the bottom 40% of the population in rich countries have only 3% of.
பொருளாதார ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு அமைப்பான OECD வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் அதிகரித்து வரும் இந்த சமத்துவமின்மை பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கிறது என்று கூறியுள்ளது. அது மட்டுமன்றி அந்த இடைவெளியானது சமூக சூழலுக்கு பங்கம் விளைவித்து நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை குறைத்து மதிப்பிட வழிவகுத்துவிடும் எனவும் அந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. OECD-யில் உறுப்பினராக உள்ள 34 நாடுகளில் இருக்கும் 10% செல்வந்தர்களின் வருமானம் அங்கு ஏழ்மை நிலையிலுள்ள 10% மக்களின் வருமானத்தை விட 10 மடங்கு அதிகமாக உள்ளது என்று அந்த ஆய்வறிக்கை கண்டறிந்துள்ளது.
கர்ப்ப காலத்தில் தாய்மார் அதிகமான பாராசெட்டமோலை உட்கொண்டால் அது அவர்களது பிறக்கும் மகனின் இனப்பெருக்க சக்தியை பாதித்துவிடும் என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்.
So women using it when it's not entirely necessary should think again. Their experiments try to mimic human pregnancies.
வலி நிவாரணியாக பலராலும் பயன்படுத்தப்படும் பாராசெட்டமோல் எலிகளில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து ஆராயும் விஞ்ஞானிகளை இதனை தெரிவித்துள்ளனர். எலிகளில் மனித கருவின் திசுக்களை செலுத்தி கர்ப்பம் போன்று பாவனை செய்து பரிசோதித்த போது பாராசெட்டமோல் 7 நாட்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றுக்கு டெஸ்ட்ரோன் அளவு மிகவும் குறைவாக இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆண்களுக்கான இனப்பெருக்க உறுப்புகளை உருவாக்குவதில் இந்த ஹார்மோன் முக்கிய பங்காற்றுகிறது. கர்ப்பிணிகளுக்கு இந்த வலி நிவாரணியை மிகவும் அவசியமாக தேவைப்பட்டால் மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்ட காலத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரிட்டனின் சுகாதாரத்துறை கூறுகிறது.
தெற்கு சூடானில் சிறார்கள் பாலியல் வன்புணர்ச்சி உட்பட பல வகைகளில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வரும் அறிக்கைகள் குறித்து தாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக உதவி வழங்கும் அமைப்பான சேவ் தி சில்ட்ரன் தெரிவித்துள்ளது. அங்கு சிறுவர்கள் கடத்தப்படுவதாகவும் கொலை செய்யப்படுவதாகவும் பாலியல் பலாத்காரங்களுக்கு ஆளாவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்குள்ள யூனிட்டி ஸ்டேட் பகுதியில் மோதல்கள் அதிகரித்து வரும் வேளையில் ஆயுத குழுக்கள் சிறார்களை படையில் சேர்த்து வருகின்றார்கள் எனவும் சேவ் தி சில்ட்ரன் தனது அறிக்கையில் கூறியுள்ளது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். புங்குடி தீவியைச் சேர்ந்த மாணவி கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமாகாணத்தில் பல பகுதிகளில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், கடையடைப்புகள் போன்றவை நடைபெற்றிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு வன்முறைகளில் ஈடுபட்டவர்களை இருவார காலம் தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நேற்று நீதிமன்றத்தின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தி கட்டடத்துக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவித்ததற்காக கைது செய்யப்பட்டிருந்த 129 பேரையும் வரும் ஜூன் மாதம் 3 வரை விளக்கமறையில் வைக்குமாறு யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். யாழ் நீதிமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தி வன்முறையில் ஈடுபட்டிருந்தவர்களின் செயலை பலதரப்பினரும் கண்டித்திருக்கின்றனர். மாணவி வித்யாவின் வன்புணர்வு கொலைக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற பொதுமக்களின் நியாயமான கோரிக்கையையும் போராட்டத்தையும் சில சக்திகள் திட்டமிட்டு இந்த வன்முறையின் மூலம் திசை திருப்பி விட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தின் மீதான நேற்றைய தாக்குதல் சட்டம் ஒழுங்கிற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என்று யாழ் சட்டத்தரணிகள் வர்ணித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை கண்டித்து நாளை வடமாகாணம் தழுவிய அளவில் சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பு மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சட்டத்தரணி ஆர் டி விக்னராஜா அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார். இந்த தீர்மானத்தை செய்தியாளர்களுக்கு வாசித்தளித்த சட்டத்தரணி சுஹாஸ் அவர்கள்,
20/5/2015 அன்று யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்தை முற்றுகையிட்ட கும்பல் ஒன்று நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு சேதம் ஏற்படுத்தியதை யாழ் மாவட்ட சட்டத்தரணிகளாகிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சம்பவம் யாழ்ப்பாண பிரதேசத்தில் நீதி நிர்வாகத்திற்கு விடுக்கப்பட்ட பாரிய அச்சுறுத்தல் என்றே கொள்ளப்பட வேண்டும்
என தெரிவித்தார். இன்று யாழ் நகர் வளமைக்கு திரும்பியிருந்தது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் அமைதி பேணப்பட்டிருக்கின்றது. ஆயினும் வவுனியா நகரில் புங்குடுதீவு மாணவி வித்யா அவர்களின் வன்புணர்வு படுகொலைக்கு நீதி கேட்டு இன்று முழுமையான கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பல இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணியும்
நடைபெற்றன.
இதனால் நகரம் செயலிழந்திருந்தது. பாடசாலைகளும் இயங்கவில்லை. சில இடங்களில் வீதிகளில் டயர்கள் போட்டு எரிக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. நகரின் பல இடங்களிலும் மாணவி வித்யாவின் மரணத்தை கண்டித்து கருப்பு கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. அவருடைய உருவப்படத்துடன் கூடிய பதாதைகளும் காணப்பட்டன. அதேவேளை வவுனியா நீதிமன்றம் உட்பட நகரின் பல இடங்களிலும் பெரும் எண்ணிக்கையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆயினும் வங்கிகள் திறக்கப்பட்டிருந்தன. அரசு அலுவலகங்கள் செயற்பட்டிருந்தன. அரசு பேருந்துகளும் சேவையில் ஈடுபட்டிருந்தன. வெளியிடங்களுக்கான போக்குவரத்துகளும் நடைபெற்றன. அரசு செயலகம், பிரதேச செயலகம், அஞ்சல் அலுவலகம், விவசாய கல்லூரி என்பவற்றின் எதிரில் அரசு ஊழியர்கள், மாணவர்கள், மாதர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பலதரப்பட்டவர்களும் வீதியோரத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அரசு செயலகம் மற்றும் பிரதேச செயலக அரசு ஊழியர்கள் அரசு செயலகத்திலிருந்து பிரதேச செயலகம் வரையில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தியிருந்தனர்.
சிங்களம், தமிழ், முஸ்லீம் இல்லாமல் புங்குடுதி பிள்ளைக்கு உடனடியாக தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும்.
புங்குடுதி மாணவியின் பாலியல் வல்லுறவுகளை கண்டித்து அவருக்கு ஒரு நீதி வழங்கணும் என்றதுக்காக நாங்கள் இந்த அடையாள நிறுத்தம் போராட்டத்தை செய்து வந்தோம். இதை மாதிரி இனிமேல் எந்த ஒரு பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. இது தனிப்பட்ட அந்த ஒரு பிள்ளையாண்டு இல்லாமல் இத்தனையோ பிள்ளைகளுக்கு நடந்தோன்றிருக்கு, வெளியில் தெரியாமல் இருந்தோன்றிருக்குது. இனியொரு வருங்காலத்தில் வந்து இப்படி ஒரு பிள்ளைக்கு இந்த ஒரு மோசமான நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது.
இப்படியான பிரச்சனைகளை இந்த நாட்டிலேருந்து முற்றுமுழாக ஒழிக்கணும், அதற்கு சட்டத்துறை சரியான நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்றதான இந்த எங்களை அடையாள இருப்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
எந்த மாவட்டத்திலையும் இப்படியான சம்பவம் ஒன்று நிகழக்கூடாதுன்றதை நாங்கள் இந்த வலியுறுத்துறோம். இதில்
அவைக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்கணும்னு நாங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம். இவைக்கு வழங்குற தண்டனையை பார்த்து இனி ஒரு பிரச்சனையும் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடக்கவே கூடாது இலங்கையிலன்றதை பண்ணுறோம்.
இந்த பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு சட்டங்கள் வந்து வலியுறுத்தப்படுவதோடு
அவை பேணப்படவும் வேலை. சும்மா சட்டங்களாக தான் இப்போ எல்லாமே இருக்குது, ஆனால் அது வந்து நடைமுறையில் இருக்க வேலும். பெண்கள் எங்கேயும் தனிச்சோ அல்லது நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் வந்துங்கிற நாட்டில் வேலும்னு நாங்கள் கேட்குறோம்.
இந்த ஒரு கொடிய பாதக செயலை நாங்கள் வெண்மையாக கண்டிப்பதுடன் நீதியை தாமதப்படுத்தாமலுக்கு செயற்படுத்த வேணும். அந்த நீதியை உடனடியாக வழங்கினா இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் உடனடியாக நிப்பாட்டப்படும். தாமதிக்கப்படுற நீதி மறக்கப்படுற நீதிக்கு சமன் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். பல சம்பவங்களுக்கு இங்கே இலங்கையை பொறுத்தவரை நீதி தாமதப்படுத்தப்பட்டு மறக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சம்பவமாக இதுவும் கருதப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு பேரும் திரண்டு இன்று எதிர்ப்பு பேரணியை செய்து கொண்டிருக்கிறோம்
என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையில் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த காவல்துறை மாதிபர் மாணவி வித்யாவின் கொலைச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சிஐடி புலனாய்வு காவல்துறையினரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை வித்யாவின் மரணத்தை நேரில் கண்ட சாட்சிகள் எவரும் இல்லாத காரணத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள 9 சந்தேக நபர்கள் மீதும் டிஎன்ஏ புலனாய்வு பரிசோதனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக யாழ் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள்.
செய்திகளை அளித்தவர் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இந்த போராட்டங்கள் கிழக்கு மாகாணத்திலும் தற்போது தீவிரமடைந்து வருகின்றன. முதலில் மட்டக்களப்பில் நடைபெற்ற போராட்டம் குறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலையை கண்டித்து இன்று கிழக்கு மாகாணத்திலும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்றுள்ளன. முஸ்லிம்கள் உட்பட பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெண்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டங்களிலும் பேரணிகளிலும் கலந்து கொண்டார்கள். கிழக்கு பல்கலைக்கழகம் முன்பாக நடைபெற்ற மாணவர்களின் ஆர்ப்பாட்டம்.
பாடசாலை மாணவிக்கு இந்த நிலம் என்று சொன்னா இனி வரும் நாட்கள் யோசிச்சு பாருங்க. அந்த பாடசாலை மாணவிக்கு ஒரு நீதி கிளர்ச்சி ஆகணும். அவங்களுக்கு தீர்ப்பு
எங்களை போன்ற சக மாணவி ஒருவருக்கு ஏற்பட்ட இந்நிலை நாட்டிலே ஏனைய பாகங்களில் இனிவரும் காலங்களில் ஏற்படக்கூடாது. வித்யாவின் கொலைக்கு என்ன தீர்வு? காம வரியிலே ஈடுபட்ட அந்த 10 காமுகர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும், தூக்கு தண்டனை வழங்க வேண்டும்.
மட்டக்களப்பு நகரில் காந்தி சிலை முன்பாக பெண்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் ஒன்று கூடி மாவட்ட செயலகம் வரை பேரணி ஒன்றை நடத்தினார்கள்.
இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்ட எந்த தாயோ எந்த சவரமோ எந்த சமுதாயமும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆனபடியால் இப்படியும் கொடூரம் செய்தவங்க உடனடியாக இவங்களுக்கு மரண தண்டனை வைக்கணும். அப்படியும் எங்களோட மனம் மாறாது. ஆனால் எங்களை இந்த எனக்கு இப்போ 67 வயது தோங்கிடுது. இருந்தாலும் ஒரு பெற்றவர்கள் மனம் எப்படி பாடுபடுதோ அந்த மனம் அந்தளவு பாடுகின்ற உள்ளம் பாடுகின்றா. இப்போ பணம் இது, பணத்தால் இவங்களே அடையலாம், காசை உள்ளுக்களை கொடுத்து இவங்கள பெரிய பெரிய தலைமையில் இருக்கலாம், அது பணம். ஆனபடியால் இவங்களுக்கு மக்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் செய்கிற கொந்தளிப்பு உங்களுக்கு மரண தண்டனை தீர்த்தே ஆகும். அதான் என்னோட கடைசி ஆசை.
பேரணி முடிவில் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்கான மனு ஒன்று ஏற்பாட்டாளர்களினால் அரசாங்க அதிபர் PMS சார்ல்ஸிடம் கையளிக்கப்பட்டது.
மட்டக்களப்பில் நடைபெற்ற போராட்டங்கள் குறித்து கேட்டீர்கள். அடுத்ததாக திருகோணமலையிலும் இதே போன்று போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இது குறித்த விவரங்களுடன் ரத்னலிங்கம்.
புங்குடுதீவு பாடசாலை மாணவி வித்யா வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தை கண்டித்து திருகோணமலை மாவட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. திருகோணமலை சிவன் கோவிலடி பகுதியில் தந்தை செல்வா நினைவு தூவி முன்றலில் பெருமளவிலான மக்கள் கூடி இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டனர். இதே போன்று முஸ்லிம்கள் பெருமளவில் வாழும் கிண்ணியா பகுதியில் உள்ள அல் அக்ஸா கல்லூரி மாணவ மாணவியரும் வீதியில் இறங்கி இதற்கான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பெண் உரிமை ஆர்வலரான பொன்னிலா என்ற பெண் ஒருவர் கூறுகையில்,
இச்சம்பவம் ஆரம்பம் அல்ல, இவ்வாறு பல துயர சம்பவங்கள் இலங்கையில் நடைபெறுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிக அதிகமாக நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் இனியும் நடைபெறக்கூடாது. எந்த நாட்டில் பெண்கள் மதிக்கப்படுகின்றார்களோ, பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் வாழ்கின்றார்களோ, அந்நாடே தன்னிறைவான வளமான நாடாக திகழும்.
இதேவேளை இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான விவிசகன் கூறுகையில்,
இப்படியான ஒரு அவலம் ஏற்பட்டது இளைஞராக எங்களுக்கும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இதற்கு சரியான நீதியினை இந்த அரசும் நீதித்துறையினரும் பெற்றுத்தர வேண்டும்.
இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திருகோணமலை நகராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் செல்வராசா கூறுகையில்,
இப்படியான சம்பவங்கள் இனியும் இடம்பெறாமல் தடுப்பதற்கும், இனிமேல் இந்த மாதிரியான பெண்கள் வன்புணர்வு கற்பழிப்பு சம்பவங்கள் இலங்கையில் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த ஏற்பாடு ஒழிய வேறு எதற்குமாக செய்யப்படவில்லை. சட்டம் தனது கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. மிக விரைவாக செய்து இந்த காமுகர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது
எனவும் தெரிவித்துள்ளார்.
செய்திகளை தந்தவர் நம்ம திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம். இந்த போராட்டங்களின் பின்னணி குறித்து ஆராயப்பட வேண்டும் என்று நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கூறியிருக்கின்றார். இதுகுறித்து சார்ல்ஸ் பீட்டர்ஸ்,
புதிய அரசாங்கமானது வடக்கில் ஒரு சட்டத்தையும் தெற்கில் வேறொரு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தாமல் வடக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை முடிவுக்கு கொண்டுவர உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே வலியுறுத்தியுள்ளார். பதுலை மாவட்டத்தில் மையங்கனையில் உள்ள பௌத்த விகாரையொன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமய நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே புங்குடுதீவு மாணவி வித்யா சிவயோகநாதனின் கொலையை அடுத்து வடபகுதியில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை குறித்து கூறுகையில், நாங்கள் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்ப்போமானால் பிரச்சனை இப்படித்தான் ஆரம்பித்தது. அதனால் போலீசார் உடனடியாக செயற்பட வேண்டும். நாட்டில் எல்லா பகுதிகளுக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வடக்கில் திட்டமிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை தெளிவாக தெரிகிறது. இது பற்றி நான் முன்னரே கூறியிருக்கிறேன். அரசாங்கத்தில் உள்ளவர்கள் பலர் காட்டுக்குள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வந்து நாட்டில் என்ன நடக்கின்றது என்பதை பார்த்து பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மஹிந்த ராஜபக்சே. புங்குடுதீவு மாணவி கொலை தொடர்பாக தமிழ் பேசும் பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்ந்தும் நடைபெற்றாலும் தென் பகுதிகளில் இந்த சம்பவம் தொடர்பாக பெரிதாக தாக்கம் காணப்படவில்லை. எதிர்கட்சி அரசியல்வாதிகளிடமிருந்து கருத்துக்கள் எதுவும் வெளிவராத நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது கருத்தை இங்கு வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
இலங்கை அமைச்சர்கள் 4 பேர் இன்று ராஜினாமா செய்திருக்கின்றனர். பிரதமரின் செயல்பாடுகளை அவர்கள் விமர்சித்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அரசாங்கத்தின் 4 அமைச்சர்கள் தனது பதவிகளை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளனர். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய டிலான் பெரேரா, பவித்ரா வன்னியாராச்சி, சிபி ரத்நாயக்க, மஹிந்த யாப்பா அபிவர்தன ஆகிய அமைச்சர்கள் தனது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர். பதவிகளை ராஜினாமா செய்த 4 அமைச்சர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊடக சந்திப்பில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகள் காரணமாகவே தங்களுக்கு இந்த தீர்மானத்தை எடுக்க நேரிட்டதாக தெரிவித்தார். புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கும் நோக்கத்துடன் தனது கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள தீர்மானித்த போதிலும் பிரதமர் விக்ரமசிங்க மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறி வருகின்ற காரணத்தினால் இந்த தீர்மானத்தை எடுக்க நேரிட்டதாக தெரிவித்தார். 19வது மற்றும் 20வது திருத்த சட்டம் போன்ற ஜனநாயக வெற்றிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவே தாங்கள் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்ட போதிலும் அதனை மேற்கொள்வதை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் வேண்டுமென்றே தவிர்த்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 19வது திருத்த சட்டம் நிறைவேற்றுவதை தடுப்பதற்கு பிரதமர் விக்ரமசிங்க பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வந்ததாக தெரிவித்த டிலான் பெரேரா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாரிய அழுத்தம் காரணமாகவே பிரதமரின் முயற்சி தோற்கடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் செயற்பாடுகள் காரணமாக ஜனாதிபதி சிறிசேன பாரிய சிக்கல்களை சந்தித்து வருவதாக தெரிவித்த முன்னாள் அமைச்சர் டிலான் பெரேரா, ஜனாதிபதி சிறிசேன எமது நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டுமென்றும் தெரிவித்தார். பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் சிபி ரத்நாயக்க கருத்துக்களை தெரிவித்த போது, பிரதமர் விக்ரமசிங்கவின் ஜனநாயக விரோத போக்கு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்க நேரிட்டதாக தெரிவித்த சிபி ரத்நாயக்க மக்கள் நலன் கருதியே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக தெரிவித்தார். சட்ட விரோதமான முறையில் அமைக்கப்பட்ட போலீஸ் நிதி மோசடி விசாரணை குழுவை பயன்படுத்தி பிரதமர் எதிர்கட்சி உறுப்பினர்களை அச்சுறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த போலீஸ் குழு பிரதமரின் தலைமையில் செயற்பட்டு வருவதாக தெரிவித்த முன்னாள் அமைச்சர் சிபி ரத்நாயக்க மக்களின் உண்மையான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நபர்களை தண்டிப்பதற்காகவே இந்த போலீஸ் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பை தெரிவித்து மேலும் பல அமைச்சர்கள் எதிர்வரும் தினங்களில் பதவிகளை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் இந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவிக்கப்பட்டது.
நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய இந்த தகவலுடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்த சர்வதேச குறிப்பு. இஸ்லாமிய அரச தீவிரவாதிகளின் கைகளில் பல்மைரா நகர் எப்போது வேண்டுமானாலும் விழுந்துவிடக்கூடும் என்ற அச்சம் உலக அளவில் அதிகரித்து வருகிறது. இந்த பின்னணியில் உலக அதிசயங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமான 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமைமிக்க சிரியாவின் பல்மைரா நகரின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து வார்விக் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கெவின் ஃபுட்சர் பிபிசிக்கு எழுதிய சிறப்பு கட்டுரையை தமிழில் தொகுத்தளிக்கிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
பல்மைரா நகரை பார்ப்பவர்களுக்கு முதலில் எழும் சந்தேகம், இவ்வளவு பெரிய பாலைவனத்தின் மத்தியில் நீண்ட நெடிய தூண்களும் கலைநேயமிக்க தோரண வாயில்களும் எப்படி வந்தன என்பது. மத்திய தரைக்கடலுக்கும் யூப்ரட்டிஸ் நதிக்கும் இடையிலான வழியில் சரிபாதி தூரத்தில் பல்மைரா அமைந்திருக்கிறது. பாலைவனத்தை ஒட்டிய பேரீச்சு மரங்களால் ஆன பசுஞ்சோலையின் எல்லையில் இந்த நகர் அமைந்திருக்கிறது. மத்திய தரைக்கடலை பயன்படுத்திய வர்த்தகர்கள் தங்கி இளைப்பாறும் இடமாகவும் தங்கள் வழிப்பயணத்திற்கு தேவையான தண்ணீரை நிரப்பிக்கொள்ளும் இடமாகவும் தான் ஆதியில் பல்மைரா உருவானது. இந்த பகுதியில் மண்டி கிடக்கும் பேரீச்சம்பழ மரங்களின் பெயரான பல்மைரா என்பதே இந்த நகரின் பெயராகவும் அமைந்துவிட்டது. எங்கோ ஒரு பாலைவனத்தின் மூலையில் பல்மைரா அமைந்திருந்தாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் சரித்திரத்தில் இதற்கு அதிமுக்கியமானதொரு இடமுண்டு. இந்த நகரின் தோற்றம் கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக துவங்குகிறது. ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் படிப்படியாக வளர்ந்த பல்மைரா கிறிஸ்து பிறந்த பிறகு 3ஆம் நூற்றாண்டில் ரோம் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து தனியானதொரு சாம்ராஜ்யம் அமைக்கும் அளவுக்கு வளர்ந்தது. பல்மைராவின் சாம்ராஜ்யம் துருக்கியில் துவங்கி எகிப்து வரை பறந்து வளர்ந்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மாபெரும் சாதனை பல்மைரா. இந்த நகரம் கலை ரீதியிலும் கலாச்சார ரீதியாகவும் தனித்தன்மை வாய்ந்தது. மற்ற நகரங்களில் நிலச்சுவாந்தார்கள் தான் அந்த நகரின் அனைத்து அம்சங்களையும் நிர்ணயிப்பார்கள். ஆனால் பல்மைராவில் வர்த்தகர்களே அந்நகரின் அரசியல் அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தினர். தமது பாலைவனத்தை கடக்கும் வர்த்தகர்களின் பொதிகள் சுமந்த வண்டிகளை பாதுகாப்பதில் இவர்கள் தனி கவனம் செலுத்தினர். வெனிஸ் நகரம் எப்படி உலக வர்த்தக கட்டமைப்பின் ஒரு அங்கமாக உருவாகி வளர்ந்ததோ அதேபோல வர்த்தகத்தால் வளர்ந்த நகரம் பல்மைரா. வெனிஸுக்கு கடல்வழி வாணிபம் என்றால் பல்மைராவுக்கு பாலைவனத்து பாய்மர கப்பல்களாக இருந்தவை ஒட்டகங்கள். அது மட்டுமல்ல, பல்மைரா நகரவாசிகள் யூப்ரட்டிஸ் நதியில் பயணித்து வளைகுடாவுக்கு சென்று அதன் வழியாக இந்தியா முதல் எகிப்தின் செங்கடல் வரை கடல்வழி வாணிபம் செய்திருக்கிறார்கள். கீழைத்தேய நாடுகளில் அவர்கள் வாங்கி வர்த்தகம் செய்த அவர்கள் காலத்து அரும்பொருட்களில் கிடைத்த மிகப்பெரிய செல்வத்தை பயன்படுத்தி தங்கள் சொந்த ஊரில் மிக பிரம்மாண்டமான கலைநயம் மிக்க கட்டிடங்களை கட்டினார்கள். இன்று வரை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும் பல்மைரேனிய கடவுளர்களுக்கான பிரம்மாண்டமான கோயில்கள், நெடுந்தூண்களை கொண்ட ராஜவீதிகள், நாடக அரங்கம் போன்றவையெல்லாம் பல்மரேனியர்களின் கலை உணர்வுக்கும் கட்டிடக்கலை நிபுணத்துவத்துக்கும் சான்றுகளாக நிலைத்து நிற்கின்றன. ஈராக்கில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் நடந்து கொண்டதை வைத்து பார்க்கும்பொழுது பல்மைரா நகர் அவர்களின் வசமானால் இந்த ஒட்டுமொத்த நகரும் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டு அழிக்கப்படும் என்று அஞ்சுவதற்கான காரணங்கள் இருக்கின்றன. ஒருவேளை அப்படி நடந்தால் இந்த வேதனைமிக்க மோதலில் மத்திய கிழக்கின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் முக்கியமான அத்தியாயம் மேலும் ஒரு பலியாடாகும்.
அடுத்த தமிழக கண்ணோட்டம். அடுத்த சில தினங்களில் தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் அதனால் ஜெயலலிதா அந்த பதவியை ஏற்க அனுமதிக்கக்கூடாது என்றும் கோரி உயர்நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலதிக செய்திகளுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா விரைவில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டுமென கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் குற்றவாளிகள் இல்லை என தீர்ப்பளித்தது. கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதியே தீர்ப்பளித்து விட்டாலும் ஜெயலலிதா இதுவரை முதலமைச்சராக பதவியேற்கவில்லை. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டுமென்றும் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென்றும் கோரி சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி என்பவர் இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்து டிராபிக் ராமசாமியிடம் கேட்டபோது
அதாவது கர்நாடகா நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பு, குமாரசாமி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தவறு. அதுல பல குளறுபடிகள் இருக்கிறது. 10 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடிய நிலையில 2 கோடி தான் கொள்ளையடிச்சிருக்காங்க, அவரே ஒத்துக்கிறாரு. 2 கோடி கொள்ளையடிச்சா பரவாயில்லன்னு அவர் ஜட்ஜ்மெண்ட்ல எழுதுறாரு. ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் குறிச்சு இது வந்து ஒரு முன்னுதாரணம், கரப்ஷனுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி அதெல்லாம் மென்ஷன் பண்ணா கேஸ் போட்டிருக்க
என்று தெரிவிக்கிறார் டிராபிக் ராமசாமி. இதே போல ஜெயலலிதா முதல்வராக மீண்டும் பதவியேற்க தடை விதிக்க வேண்டுமென கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ரவிராஜ் குருராஜ் குல்கர்னி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இந்த வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் இது விளம்பர நோக்கத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். வழக்கு தொடர்ந்த ரவிராஜ் குல்கர்னிக்கு 25,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். இதற்கிடையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நாளை காலை 7 மணி அளவில் அக்கட்சி தலைமையகத்தில் நடக்கவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஜெயலலிதா அக்கட்சியின் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் ஜெயலலிதா முதல்வராக எப்போது பதவியேற்பார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை.
அடுத்ததாக, பிரபல நூடுல்ஸான மேகியில் அளவுக்கு அதிகமாக சில வேதிப்பொருட்கள் கலந்திருப்பதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
மேகி நூடுல்ஸ் வகை உணவுப் பொருட்களில் நச்சுப் பொருட்கள் கலந்துள்ளதாக குற்றம் கூறியுள்ள உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் அதை தயாரிக்கும் நெஸ்லே நிறுவனம் மீது வழக்கு தொடுக்க உள்ளது. சிறார்களின் ஆரோக்கியத்திற்கு கேடை விளைவிக்கும் வேதிப்பொருட்கள் அதில் அதிகம் கலந்துள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு அதிகாரிகள் BBC தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநில அரசு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் மேகி நூடுல்ஸ் உணவில் மோனோசோடியம் குளுட்டோமேட் என்கிற வேதிப்பொருள் அதிகம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விற்பனைக்கு அனுப்பப்பட்ட நூடுல்ஸ்களை திரும்ப பெறுமாறு அந்த நிறுவனத்திற்கும் உத்தரவிடப்பட்டது. தொடர்ந்தும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வரும் மேகி நூடுல்ஸ்களை தயாரிக்கும் நெஸ்லே நிறுவனம் விதிமுறைகளில் அனுமதிக்கப்பட்ட அளவிலான வேதிப்பொருட்கள் மட்டுமே கலந்துள்ளதாக கூறியுள்ளது. ஆனால் கொல்கத்தாவில் உள்ள தேசிய உணவு ஆய்வுக் கூடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மேகி நூடுல்ஸ் மாதிரிகளை சோதனை செய்த போது மோனோசோடியம் குளுட்டோமேட் என்கிற வேதிப்பொருள் மட்டும் இல்லாமல் அனுமதிக்கப்படும் அளவை விட அதிக அளவிலான ஈயமும் கலந்துள்ளதாக கண்டறியப்பட்டது. இதனால் தற்போது அந்த நெஸ்லே நிறுவனத்தின் தயாரிப்பு பொருளான மேகி நூடுல்ஸுக்கு அதிக சிக்கல் உண்டாகியுள்ளது. இது தொடர்பில் BBC பேசிய உத்தரப்பிரதேச மாநில உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் உதவி ஆணையாளர் விஜய் பகதூர், தாங்கள் பெற்றுள்ள ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றார். அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக இந்த பொருட்களை கலப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். கிடைக்கப்பட்டுள்ள ஆய்வு அறிக்கைகளை ஆவணப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இவை வலுவாக உள்ளதால் நீதிமன்றத்தில் இது எங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்த குறையும் இல்லாமல் எவ்வளவு ஆதாரங்களை சேகரித்து வழங்க முடியுமோ அவற்றை பெற்று நீதிமன்றத்தில் அளிப்போம். என்றார் உத்தரப்பிரதேச மாநில உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் உதவி ஆணையாளர் விஜய் பகதூர்.
இறுதியாக, திருப்பலி பூஜைக்காக தயாரிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பழரசத்தின் அளவை அதிகரித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேரளாவில் இயங்கும் சிரியோ மலபார் கத்தோலிக்க தேவாலயம் அரசிடம் முறைப்பாடு செய்திருக்கிறது. மேலதிக விவரங்களை அடுத்து கேட்கலாம். கத்தோலிக்க கிறிஸ்தவ வழிபாடுகளில் முக்கியமான திருப்பலி பூஜையின் முடிவில் பழரசத்தில் தோய்க்கப்பட்ட அப்பம் வழங்கப்படுகிறது. இதற்கு பயன்படுத்தப்படும் பழரசத்தை சிரியன் மலோபார் கத்தோலிக்க திருச்சபை அரசின் அனுமதி பெற்று தானே தயாரித்து வருகிறது. தேவாலயத்தால் தயாரிக்கப்படுகின்ற பழரசத்தின் அளவு தேவைக்கேற்ப கூட்டப்பட வேண்டும் என கேரள அரசுக்கு கிறிஸ்தவர்கள் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்து சிரியன் மலபார் திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை பால் தெல்லக்காட் கூறுகையில்,
Licenses has been issued 23 years back. Therefore, we wanted an enhancement in the quantity of wine that is being produced. We have given them...
பழரசம் தயாரிப்பதற்கான அனுமதி பல ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்டது. அதை அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுள்ளோம். இடப்பெயர்வு காரணமாக கொச்சின், எர்ணாகுளம் போன்ற பகுதிகளில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. தேவாலயங்களும் அதிகரித்துள்ளன. ஆண்டுக்கு 1,500 லிட்டர் பழரசத்தை தயாரிக்கலாம் என்று 23 ஆண்டுகளுக்கு முன் கொடுக்கப்பட்ட அனுமதியை இனி ஆண்டுக்கு 5,000 லிட்டர் என்று உயர்த்த வேண்டுமென்று நாங்கள் கேட்டுள்ளோம்
என்றார் அருட்தந்தை பால் தெலக்காட். இந்த கோரிக்கையை வரும் நாட்களில் அரசு சாதகமாக பரிசீலிக்கும் என்று தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். வழிபாட்டுக்கு தேவைப்படும் பழரசம் வெளியிலிருந்து வாங்கப்படுவது கிடையாது என்றும், தேவாலயத்தால் தயாரிக்கப்படுகின்ற பழரசம் வெளியில் விற்கப்பட மாட்டாது என்றும் அருட்தந்தை பால் தெலக்காட் BBC தமிழிசையிடம் தெரிவித்தார். இனி தலைப்புச் செய்திகள்.
பிரிட்டனில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட புதிய சட்ட வரைவை பிரதமர் டேவிட் கமரன் வெளியிட்டுள்ளார். இந்திய போர் விமானம் ஒன்றை முதல் தடவையாக நெடுஞ்சாலையில் தரையிறங்கச் செய்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வணக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.